Welcome to Words of Life once again.
ஜீவ வார்த்தைகள் என்கிற நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம்.
Once we come in touch with God in heaven,
பரலோகத்திற்கு தேவனோடு கூட நாம் தொடர்பு கொண்டால்,
every problem you face in your life will find a solution.
நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு.
Things may not always work out as you expect.
எப்பொழுதுமே நீங்கள் எதிர்பார்க்கிறபடி எல்லாமே சுமூகமாக நடக்கும் என்று அர்த்தமல்ல.
But the promise of God is everything will work for your good.
ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் சகலமும் உங்களுடைய நன்மைக்காகவே செயல்படுகிறது என்று இருக்கிறது.
That is sure.
அது நிச்சயம்.
And that is one of the wonderful things about being one who loves God with all your heart.
முழு இதயத்தோடு கூட தேவனை நேசிப்பதனுடைய ஒரு பாக்கியம் இதுதான்.
Let me show you this promise in Romans chapter 8 and verse 28.
ரோமர் 8:28 ல் உள்ளதான வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
We've seen it before but we want to look at it a little more closely.
ஏற்கனவே நாம் இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது சற்று ஆழமாக பார்ப்போம்.
It says here that we know that God causes all things to work together for good to those who love him, to those who are called according to his purpose.
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
All things do not work together for good for everybody in the world.
உலகத்திலே இருக்கிற எல்லாருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடப்பதில்லை.
This is limited only for a certain number of people.
ஒரு சில மக்களுக்கு மட்டுமே இது பொருந்தும்.
God promises to make everything work for good for those who fulfill the conditions mentioned in this verse.
இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட நிபந்தனையை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்.
If you love God with all your heart,
முழு இதயத்தோடு கூட தேவனை நீங்கள் நேசித்தால்,
like the Bible says, with your entire heart, soul, strength and mind,
முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு இதயத்தோடும் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவீர்களானால்,
and you align your life with his purpose for your life,
அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நோக்கத்தோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கலாம்.
That means you're not seeking to fulfill what you have planned for your life.
உங்களுக்கென்று நீங்கள் என்ன திட்டம் பண்ணியிருக்கிறீர்களோ அதை நிறைவேற்ற பிரயாசப்படாமல்,
you have aligned yourself with his purpose for your life.
அவருடைய நோக்கத்தோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஒன்றித்து அமைத்துக் கொண்டிருக்கலாம்.
It says here God will make everything work for your good.
தேவன் எல்லாவற்றையும் உங்களுடைய நன்மைக்காக நடத்தி விடுவார்.
Even things that appear not to work for your good,
உங்களுடைய நன்மைக்காக நடக்காதது போல தெரிகின்ற காரியங்களையும் கூட,
he will make it work for your good,
அவைகள் உங்களுடைய நன்மைக்காக நடக்க செய்வார்.
That's wonderful.
அற்புதமான ஒரு காரியம்.
Just think of that for a moment.
ஒரு நிமிஷம் இதை எண்ணி பாருங்கள்.
Think if you live on this earth and every single thing that happens to you every day works for your good.
நீங்கள் சற்று எண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களுமே உங்களுடைய நன்மைக்காகவே நடக்கிறது என்று.
What a life that will be.
என்ன விதமான வாழ்க்கையாக இருக்கும்.
24 hours of the day everything working for your good.
ஒரு நாளில் 24 மணி நேரங்களும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது.
7 days a week everything working for your good.
வாரத்தில் 7 நாட்களும் உங்களுடைய நன்மைக்காகவே நடக்கிறது.
What a life.
என்ன விதமான வாழ்க்கையாக இருக்கும்.
Can you imagine a better life than that?
இதை காட்டிலும் மேன்மையான வாழ்க்கையை நீங்கள் யூகித்து பார்க்க முடியுமா?
And when that happens,
அது நடக்கும் பொழுது,
how will your attitude be?
உங்களுடைய மனப்பான்மை எப்படி மாறும்?
Your attitude will always be one of thankfulness and praise.
உங்களுடைய மனோபாவம் எப்பொழுதுமே நன்றி நிறைந்த ஒரு துதியோடு கூட இருக்கும்.
Like, you know, if you go to the office one day and you suddenly discover your salary has been doubled or you got a promotion.
உங்களுடைய அலுவலகத்துக்கு நீங்கள் ஒரு நாள் செல்கிறீர்கள், திடீரென்று உங்களுக்கு வேலை உயர்வு வந்து உங்களுடைய மாத சம்பளம் இரட்டிப்பாக மாறிவிட்டது என்று எண்ணிக்கொள்ளுங்கள்.
You won't feel sad, you'll feel happy.
அதற்காக நீங்கள் துக்கப்பட மாட்டீர்கள், நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள்.
Or you suddenly got a gift of a brand new house in which you can move into.
நீங்கள் திடீரென்று உங்களுக்கு வெகுமதியாக ஒரு வீடு, புது வீடு கொடுக்கப்படுகிறது, அந்த வீட்டுக்கு குடி போகிறீர்கள்.
You're going to be very happy.
நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள்.
Imagine like that, if everything in your life works for your good.
இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய நன்மைக்காகவே நடந்தால்,
even the evil that other people do works for your good.
மற்றவர்கள் செய்யக்கூடிய தீமையான காரியங்கள் கூட உங்களுடைய நன்மைக்காகவே நடக்கிறது என்றால்,
that will be a wonderful life.
அது அற்புதமான ஒரு வாழ்க்கையா இருக்கும்.
You are insulated from everything that happens in this world.
இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களிலிருந்தும் நீங்கள் முற்றிலும்
பாதுகாக்கப்பட்டு,
எதுவுமே உங்களை தாக்குவதில்லை.
Everything works for your good.
எல்லாமே உங்களுடைய நன்மைக்கேடுவாகவே நடக்கிறது.
And if you believe this,
இதை நீங்கள் நம்புவீர்களானால்,
and it is true,
அது மெய்தான்,
of course you got to fulfill the condition,
அந்த நிபந்தனையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும்.
How is it that God can do this?
தேவன் எப்படி உங்களுக்கு செய்ய முடியும்?
Because he is almighty.
ஏனென்றால் அவர் சர்வ வல்லமுள்ளவராக இருக்கிறார்.
He can turn the tables on Satan.
அவர் சாத்தான் பக்கமாய் பந்தியை மாற்றி விட முடியும்.
Every little thing and big thing work on for your good.
ஒவ்வொரு சிறு காரியமும் ஒவ்வொரு பெரிய காரியமும் உங்களை நன்மைக்கு ஏதுவாகவே அது நடக்கும்படியாய் செய்வார்.
And we read in Psalm 106.
சங்கீதம் 106 இல் நாம் வாசிக்கிறோம்.
A beautiful verse.
மிகவும் அருமையான ஒரு வசனத்தை வாசிக்கிறோம்.
It says here, what is the result of believing in God's word?
தேவனுடைய வார்த்தையை நம்புவதனுடைய விளைவு என்ன என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
When we believe this truth in Romans 8:28.
ரோமர் 8:28 இல் இருக்கக்கூடிய இந்த சத்தியத்தை நாம் நம்பும் பொழுது,
any other true promise given in God's word.
அல்லது தேவனுடைய வார்த்தையில கொடுக்கப்பட்ட எந்த வாக்குத்தத்தத்தையாவது நாம் நம்பும் பொழுது,
this is what will happen.
இதுதான் உங்களுக்கு நடக்கும்.
Your life will be filled with praise.
உங்களுடைய வாழ்க்கையில துதியினாலே நிரம்பும்.
It says here, they believed his words, they sang his praise.
அவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய துதியை பாடினார்கள் என்று வாசிக்கிறோம்.
So when what is the result of faith?
விசுவாசத்தினுடைய விளைவு என்ன?
According to this verse,
இந்த வசனத்தின்படி
praise,
துதி.
If you are not yet able to praise God, that means faith has not yet come.
இன்னுமா நீங்கள் தேவனை துதிக்க முடியவில்லை என்று சொன்னால் விசுவாசம் அங்கே வரவில்லை என்றுதான் அர்த்தம்.
Becoming a child of God is something like being released from a prison.
ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாறுவது ஒரு ஜெயிலிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவதற்கு ஒப்பாக இருக்கிறது.
Suppose a man who has been sentenced to life imprisonment is suddenly told he can go home, he is free.
ஒரு மனிதன் அவன் ஆயுள் கைதியாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். திடீரென்று ஒரு நாள் அவனை விடுதலையாக்கி நீங்கள் விடுதலையாகி விட்டீர்கள் போங்கள் என்று சொல்லி
அனுப்பிவிடுகிறார்.
அவன் துதியினாலே நிறைந்திருப்பான்.
His faith will result in praise.
அவனுடைய விசுவாசமானது துதியிலே போய் முடிவடையும்.
And if you really believed God's words and the wonderful promises in God's word.
தேவனுடைய அற்புதமான வாக்குத்தத்தங்களை தேவனுடைய வார்த்தையிலே நீங்கள் நம்பும் பொழுது,
one of the evidences of it that you've really come to faith is there'll be a spirit of praise in your life.
அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் என்றால் துதியின் ஆவியினாலே நீங்கள் நிறைந்திருப்பீர்கள்.
Now in the Old Testament they could praise God only after they saw God working on their behalf.
பழைய உடன்படிக்கையிலே தேவன் தங்கள் பட்சமாய் கிரியை செய்யும் பொழுது மட்டுமே கிரியை செய்து முடித்த பிறகு அவர்கள் துதிப்பார்கள்.
Here for example it says the Lord saved them from the Egyptian army and from Pharaoh.
எகிப்தினுடைய சேனையிலிருந்தும் பார்வோனினுடைய கைக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினார் என்று வாசிக்கிறோம்.
And when the waters of the Red Sea covered their enemies,
அந்த சிவந்த சமுத்திரத்தினுடைய தண்ணீரானது அவருடைய சத்துருக்களை
மூடிப்பட்டது.
பார்க்கிறோம் ஒரு சத்துருவாகிலும் மீந்திருக்கவில்லை.
அப்போது
அவருடைய வார்த்தைகளை
விசுவாசித்தார்கள்.
அவருடைய துதியை பாடினார்கள்.
That was the old covenant level.
இதுதான் பழைய ஏற்பாட்டு நிலவரம்.
They could praise God after they saw God actually working on their behalf, killing their enemies.
தங்களுடைய சத்துருக்களை கொள்ளுகிற விதத்திலே அவர்கள் சார்பிலே தேவன் கிரியை செய்வதை பார்த்த பிறகே அவர்கள் தேவனை துதித்தார்கள்.
But in the New Testament,
புது உடன்படிக்கையிலே,
we praise God even when the enemy is alive and active.
சத்ரு உயிரோடு இருக்கும்போதும் கிரியை செய்து கொண்டு இருக்கும்போதுமே நாம் தேவனை துதிக்க முடியும்.
We know by faith that he has already been defeated on the cross and he cannot harm me in any way.
ஏனென்றால் அவன் சிலுவையிலே ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டு விட்டான். ஆகவே எனக்கு எந்த தீமையும் செய்ய முடியாது என்பதை நாம் விசுவாசித்து துதிக்கிறோம்.
That whatever he does will only work for my good.
அவன் என்ன செய்தாலும் அது என்னுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும்.
In the old covenant they didn't have a promise like that.
பழைய உடன்படிக்கையில் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் அவர்களுக்கு இல்லை.
But in the new covenant we have a promise.
புது ஏற்பாட்டிலே நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு.
Everything they do will work for my good.
அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய நன்மைக்காகவே நடக்கும்.
And therefore we praise God.
ஆகவே நாம் தேவனை துதிக்கிறோம்.
I mean which man in the world will not give thanks if something has worked for his good?
ஒரு மனிதன், எந்த மனிதன் தனக்கு நன்மை நடக்கும் பொழுது துதிக்காமல் இருக்க முடியும் இந்த உலகத்திலே?
What do we complain about?
நாம் எதை குறித்து குறை சொல்கிறோம்?
When something has gone wrong and something is bad.
ஏதோ ஒரு காரியம் தவறாக நிகழும் பொழுது, ஒன்று நமக்கு மோசமாக நடக்கும் பொழுது நாம் துதிக்க
முடியாது.
நல்லது நடந்தால்
then we give thanks.
நன்றி செலுத்துகிறோம்.
So how is it that Christians who say they love God and are called according to God's purpose are not giving thanks all the time?
ஆகவே தேவனை நேசிக்கிறவர்களும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் ஏன் தேவனை துதிக்க முடியவில்லை?
Then how is it they don't give thanks when everything is working for their good?
எல்லா காரியமும் நன்மைக்காகவே நடக்கும் பொழுது எப்படி அவர்களால் துதியாமல் இருக்க முடிகிறது?
There must be something wrong.
ஏதோ ஒன்று தவறு.
They don't love God.
ஒன்று தேவனை அவர்கள் நேசிக்கவில்லை.
They are not called according to his purpose.
அல்லது தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படவில்லை.
Or they don't believe in Romans 8:28.
அல்லது ரோமர் 8:28 அவர்கள் விசுவாசிக்கவில்லை.
What are the possibilities there?
வேறு என்ன சாத்தியங்கள் இருக்கிறது?
If you love God,
தேவனை நேசித்தால்,
you are called according to his purpose,
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டால்,
and you believe Romans 8:28,
ரோமர் 8:28 நீ நம்பினால்,
you have to praise God because everything is working for your good.
எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே நடக்கிறது என்பதனாலே நீ கண்டிப்பாக தேவனை துதித்தான்.
When you believe that word, you will sing his praise.
நீ அந்த வார்த்தையை விசுவாசித்தால் அவருடைய துதியை பாடுவாய்.
there we see what a lot of unbelief there is even in so-called believers.
அதுவே விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற மக்களிடத்திலே கூட எவ்வளவு அவிசுவாசம் இருக்கிறது என்பதை இந்த காரியத்திலே நாம் பார்க்கிறோம்.
If we believe,
நாம் நம்பினால்,
we will only have thankfulness in our heart.
நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே நன்றி இல்லாமல் வேறு ஒன்றும் இருக்க முடியாது.
And that's why the Bible says.
ஆகவே தான் வேதம் சொல்கிறது.
In 1 Thessalonians,
1 தெசலோனிக்கேயர்
and chapter 5,
5ஆம் அதிகாரம்
and verse 18,
18ஆம் வசனம்.
In everything give thanks, for this is God's will for you in Christ Jesus.
எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களுக்கு குறித்திருக்கிற சித்தமாய் இருக்கு.
Now there are many areas where we don't know God's will.
அநேக பகுதிகளிலே நமக்கு தேவ சித்தம் தெரியாது.
But there is one area where we do know God's will.
அது ஒரு பகுதியிலே நமக்கு தேவ சித்தம் தெரியும்.
In everything give thanks.
எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள்.
This is God's will for you in Christ Jesus.
இது உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சித்தமா இருக்கிறது.
There is no doubt about that.
அதிலே சந்தேகம் எள்ளளவும் இல்லை.
There may be 100 areas where we don't know God's will.
தேவனுடைய சித்தம் என்ன என்பது 100 பகுதியில் நமக்கு தெரியாமல் இருக்கலாம்.
One area we do know God's will.
ஆனால் ஒரு பகுதியில் நமக்கு தேவ சித்தம் தெரியும்.
In every situation we must give thanks.
எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏன்?
Because in every situation God is working for our good.
ஏனென்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் நம்முடைய நன்மைக்காகவே காரியங்களை செய்கிறார்.
If you are not a child of God then you can't give thanks because everything is not working for your good.
நீ தேவனுடைய பிள்ளை இல்லை என்று சொன்னால் நீ எல்லாவற்றிலும் நன்றி செலுத்த முடியாது. ஏனென்றால் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக உனக்கு நடப்பதில்லை.
Or if you are a child of God and you love money then of course you can't give thanks because one who loves money cannot love God.
நீ தேவனுடைய பிள்ளை இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பணத்தை நீ நேசிப்பாயானால் நீ உன எல்லாமே நன்மைக்கு ஏதோ நடக்க முடியாது. ஏனென்று சொன்னால் தேவன் பணத்தை நேசிக்கிறான், தேவனை நேசிக்க முடியாது.
But here it says,
அது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
that everything works for good to those who love God.
தேவனிலே அன்பு உள்ளவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது.
Everything,
எல்லாமே.
And therefore in everything we give thanks.
ஆகவே எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறோம்.
If only 90% of things had worked for our good then we could give thanks only for 90% of things.
நம்முடைய வாழ்க்கையிலே 90% நம்முடைய நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று சொன்னால் 90% தான் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த
வேண்டும். Why am I emphasizing this?
ஏன் நான் இதை வலியுறுத்தி கூறுகிறேன்?
Because I have heard so much of grumbling and complaining among believers.
ஏனென்றால் விசுவாசிகள் மத்தியில் எவ்வளவோ குறை சொல்லுதலையும் முறுமுறுப்பையும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
They behave just like those Israelites in the wilderness.
அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தது போலவே இவர்களும் நடந்து கொள்கிறார்கள்.
The Bible says in Philippians 2 and verse 14.
பிலிப்பியர் 2:14 இலே வேதம் சொல்கிறது.
Again it says about everything.
எல்லாவற்றிலேயும் என்று பார்க்கிறோம்.
In all things we must do everything without grumbling, without disputing.
பிலிப்பியர் 2:16 எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள்.
Everything must be done without murmuring.
எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் செய்ய வேண்டும்.
Everything we give thanks.
எல்லாவற்றிலும் நன்றி செலுத்த வேண்டும்.
How can we live such a life?
இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் எப்படி வாழ முடியும்?
Faith.
விசுவாசத்தினாலே.
Faith always brings praise.
விசுவாசம் எப்பொழுதுமே துதியை கொண்டு வருகிறது.
When you have complaining and grumbling you are in unbelief.
முறுமுறுத்து கொலை சொல்லும் பொழுது நீங்கள் அவிசுவாசத்திலே இருக்கிறீர்கள்.
So whenever a person says yes I believe,
ஆனால் விசுவாசிக்கிறவன் என்று எப்பொழுது ஒருவர் சொல்கிறாரோ,
the proof of it is you will have a spirit of thankfulness and praise always in your life.
அவருடைய அத்தாட்சி என்னவென்றால் அவருடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே துதியும் நன்றியும் இருக்கும்.
And I'll tell you something more.
இன்னும் அதிகமான ஒன்றை சொல்லுங்கள்.
Enemy can be driven away only if you have a spirit of praise.
விசுவாச துதியின் ஆவி இருக்கும் பொழுது சாத்தான் விரட்டப்பட முடியும்.
Satan gets a power over your life when he is able to make you complain and grumble and murmur.
நீ உன்னை சாத்தா முறுமுறுக்க குறை சொல்ல செய்து விட்டான் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில சற்று இடம் பிடித்து விட்டான்.
That's how he gets power in the lives of many believers.
இப்படித்தான் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அவன் வல்லமையை பெறுகிறான்.
He gives them a spirit of complaining about something or the other.
ஏதோ ஒன்றை குறித்து குறை சொல்லுகிற முறுமுறுக்கிற ஆவியை கொடுத்து விடுகிறான்.
See, as long as we live in this world,
இந்த உலகத்திலே நாம் வாழும் பரியந்தமும்,
it is impossible to expect everything to go on perfectly.
எல்லாமே பூரணமாக நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது.
Something will go wrong somewhere.
ஏதோ ஒன்று எங்கேயோ தவறா நடக்கும்.
In the most carefully planned situation something will go wrong.
எவ்வளவு கவனமாக திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்தாலும் கூட அதுலயும் தவறு நிகழ வாய்ப்பு உண்டு.
Our world is like that.
நம்முடைய உலகம் அப்படித்தான் இருக்கிறது.
Every day some small thing or big thing can go wrong.
ஒவ்வொரு நாளும் சிறிய காரியமோ பெரிய காரியமோ தவறா நடந்து விடலாம்.
It is impossible to live a life where everything goes perfectly as we wish.
நாம் விரும்புவது போல் எல்லாமே நேர்த்தியாய் நடக்கக்கூடிய வாழ்க்கை என்பது கூடாத காரியம்.
then how can we live a life where we give thanks all the time and never murmur?
அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி முறுமுறுக்காமல் எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றி செலுத்த முடியும்?
Because we believe in a God who is in control of all these circumstances.
எல்லா சூழ்நிலைகளையும் கட்டுப்படுத்துகிற ஒரு தேவனை நாம் நம்புகிறோம்.
Knows beforehand some small thing or big thing is going to go wrong in our life over there.
நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கால கட்டத்திலே ஒன்று தவறாக நடக்க போகிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார்.
So he knows that other person will try to harm you somewhere.
ஏதோ ஒரு இடத்திலே இன்னொரு நபர் உங்களுக்கு தீமை செய்ய போகிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார்.
Something else will come up and spoil something in another place.
இன்னொரு இடத்தில் ஏதோ ஒரு காரியம் வந்து ஒன்றை கெடுக்க போகிறது என்று அறிந்திருக்கிறார்.
Then God says, okay, I've got a plan for that.
சரி, இந்த காரியத்துக்கு உனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் என்று
சொல்றார். Nothing is going to go wrong there.
இப்பொழுது அது தவறா நடக்க போகிறது.
Another person is trying to harm this child of mine there.
இங்கே இந்த தேவனுடைய பிள்ளையை அவன் வந்து தீமை செய்ய போகிறான்.
Okay, let it happen.
அது நடக்கட்டும்.
I will turn it in such a way that will work for his good.
அந்த காரியம் அப்படியே திரும்பி இவருடைய நன்மைக்காய் மாறுபடியா நான் செய்து விடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
Isn't that wonderful?
அற்புதமான வாழ்க்கை.
You have a father in heaven who arranges everything like that.
எல்லாவற்றையும் இப்படி ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒரு தகப்பன் நமக்கு பரலோகத்தில் இருப்பது எவ்வளவு பாக்கியம்.
Such a person can only give thanks 24 hours a day, 7 days a week.
அப்படிப்பட்ட நபர் ஒரு நாளில் 24 மணி நேரம் வாரத்தில் 7 நாட்களும் துதியினாலே தான் நிறைந்திருப்பான்.
And I want to say to you, that is the type of life God wants you to live.
இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நீயும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
24 hours a day.
ஒரு நாளில் 24 மணி நேரம் வாரத்தில் 7 நாள்.
Always rejoice.
எப்பொழுதே சந்தோஷமான வாழ்க்கை.
See, Paul wrote this letter when he was in a jail.
பவுல் இந்த நிருபத்தை அவன் சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறான்.
This letter to the Philippians.
பிலிப்பியர் நிருபத்தை.
And in the jail,
அந்த சிறைச்சாலையில்,
he says this in Philippians chapter 1.
ஒன்றாம் அதிகாரத்திலே சொல்கிறார்.
He says that I am in prison right now.
நான் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறேன்.
Verse 13 he speaks of his imprisonment.
13ஆம் வசனத்திலே கட்டுகளுக்குள்ளாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்.
And that's where he is writing this letter.
அங்கிருந்து தான் இந்த கடிதத்தை எழுதுகிறார்.
In this prison,
இந்த சிறைச்சாலையில்,
those days prisons were so bad with the rats running all over and cockroaches and all types of insects. In these rooms they put these prisoners in.
அந்த நாட்களிலே இந்த கைதிகளை அடைத்து வைத்திருக்கிற அறைகளை பார்த்தால் அவ்வளவு கொடூரமானதா இருக்கும். எலிகள் ஓடிக்கொண்டிருக்கும், கரப்பான் பூச்சிகள், அந்த பூச்சிகள், இந்த பூச்சிகள் என்று சொல்லி ஒரு கடினமான ஒரு அறை.
Not at all a comfortable place.
அது ஒரு சொகுசான இடமே அல்ல.
It is like a dungeon, not a room even.
அது ஒரு அறையை போல இருக்காது, ஒரு குப்பை மேட்டை போல இருக்கும்.
And there,
அங்கே,
this great apostle who has served God so faithfully,
உண்மையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்த பெரிய அப்போஸ்தலர்,
suffering for the sake of the gospel,
சுவிசேஷத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற இவர்,
he says in Philippians 4:4, rejoice in the Lord always.
பிலிப்பியர் 4:4 சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய்
இருங்கள். Again I say rejoice.
மீண்டும் ஆய் சொல்கிறேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய்
இருங்கள். His heart is full of joy.
அவருடைய இருதயம் முழுவதுமாய் சந்தோஷமாய்
இருக்கிறது. That everything is happening for his good.
எல்லாமே தன்னுடைய நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை அறிந்திருந்தபடினால்,
how is this imprisonment of Paul working for his good?
இங்கே பவுலுடைய சிறைச்சையில் சிறையில் அடைபட்டிருக்கிற காரியம் எப்படி அவருடைய நன்மைக்காக நடைபெற முடியும்?
See, Paul was a man who had a very deep knowledge of God.
பவுல் தேவனை ஆழமாய் அறிந்திருந்த ஒரு மனிதன்.
And if he had died without writing anything, all that he had known of God, he could not have communicated to us 20 centuries later.
அவர் அப்படியே ஒன்றுமே எழுதாமல் மறித்திருந்திருப்பானே ஆனால் அவர் பெற்ற எவ்வளவோ தேவனுடைய அறிவுகளை நமக்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் படிக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே எழுதியிருக்க மாட்டார்.
We can get the benefit of Paul's revelation and experience because he wrote these things down.
இந்த காரியங்களை அவர் எழுதி வைத்தபடினாலே பவுலுடைய அனுபவத்தையும் அவருடைய வெளிப்பாடுகளையும் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது.
Can you imagine what we would have missed if Acts of the Apostles was not written?
அப்போஸ்தல நடவடிக்கைகள் எழுதப்பட்டிருக்காவிட்டால் நாம் எவ்வளவு
All these letters of Paul were not there.
பவுலுடைய இந்த கடிதங்கள் எல்லாம் இல்லை என்று எண்ணி பாருங்கள்.
Those people who met him in the first century would have got some benefit.
முதல் நூற்றாண்டிலே பவுலை சந்தித்தவர்கள் ஒரு ஆதாயத்தை பெற்றிருப்பார்கள்.
We who live 20 centuries later would have got nothing.
20 நூற்றாண்டுகளுக்கு பிறகு வாழ்கிற நாம் ஒன்றுமே பெற்றிருந்திருக்க மாட்டோம்.
God knew that.
தேவன் அதை அறிந்தார்.
Paul never thought about it.
பவுல் அதை குறித்து எண்ணவில்லை.
Paul was not thinking of blessing people in the 20th century.
20 நூற்றாண்டிலே நான் ஜனங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று அவர் கனவுல கூட எண்ணிருக்க மாட்டார்.
He didn't even think of blessing people in the first century. He thought of just blessing the people he met in a few places.
முதல் நூற்றாண்டிலே கூட ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று எண்ணவில்லை. அவர் சந்தித்த ஒரு சில இடங்களில் உள்ளவர்களை மட்டும் ஆசீர்வதித்தார்.
God knew this man has got so much content, it must be a blessing to people all over the world.
இந்த மனிதருக்கு ஆவிக்குரிய காரியங்கள் அவ்வளவு நிறைந்து காணப்படுகிறபடினாலே உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்தார்.
God do.
ஆகவே தேவன் என்ன செய்தார்?
God saw that Paul is so busy all the time going one place to another place, he doesn't even have time to write one page.
பவுல் எப்பொழுதுமே தன்னுடைய ஊழியத்தில் மிகவும் அவர் பிஸியாக இருந்து இங்கே போகிறார், அங்கே போகிறார், அவளை சந்திக்கிறார், இவளை சந்திக்கிறார். ஆகவே அவர் அவ்வளவு இருந்தபடினால் ஒரு பக்கம் கூட அவருக்கு எழுதுவதற்கு நேரம் இல்லை.
So what does God do?
ஆகவே தேவன் என்ன செய்தார்?
God says there's some way in which we must tie down this man so that he has nothing to do.
இப்பொழுது இந்த மனிதன் ஒன்றுமே செய்யக்கூடாத அளவுக்கு அவர் எப்படியாவது ஒரு அறையில கட்டி போட வேண்டும் என்று
தேவையில்லை. The house of a believer, he won't stay there, he'll go out.
விசுவாசி ஒரு வீட்டில் வைத்தால் அங்க இருக்க மாட்டார், வெளியே போய் விடுவார்.
So what to do?
ஆக என்ன செய்வது?
Let's lock him up.
அவனை இப்பொழுது பூட்டி வைத்து விடுவோம்.
Who plans that?
யார் இதை தீர்மானிக்கிறார்?
You think it's the devil, it's God.
பிசாசு என்று என்னெல்லாம் தேவன்.
The devil also wants to lock him up to prevent him from preaching the gospel.
சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி பிசாசும் கூட பவுலை சிறையில் அடைக்க வேண்டும் என்று.
When the devil plans, we lock up this man so that the gospel is not preached.
ஆகவே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாதபடிக்கு இந்த மனிதனை பூட்டி போடுவோம் என்று பிசாசு தீர்மானிக்கிறார்.
God sees what is happening.
என்ன நடக்கிறது என்று தேவன் பார்க்கிறார்.
Let it happen.
இது நடக்கட்டும் என்று அனுமதிக்கிறார்.
He allows it to happen.
இது நடக்க அனுமதிக்கிறார்.
Which the Satan planned in order to prevent the gospel from spreading.
சுவிசேஷம் பரம்பாதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படியாக பிசாசு திட்டமிட்டான்.
When Paul was locked up,
பவுல் அடைக்கப்பட்ட பொழுது,
Satan and his demons rejoiced.
பிசாசும் அந்த தூதர்களும் சந்தோஷித்தார்கள்.
Great, they said.
அவர்கள் நல்லது என்று சொன்னார்கள்.
Because this man cannot go around preaching now.
இப்பொழுது பவுல் எங்குமே பிரசங்கிப்பதற்கு சுற்றி தெரிய முடியாது.
Wherever he went, people were being saved, churches were being established.
இவர் எங்கு போனாலும் சரி, அங்கே ஒரு சபை உண்டாகிறது, ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள்.
Now we have locked him up, we have succeeded.
இப்பொழுது நாம் அவனை பூட்டி வைத்து விட்டோம், நாம் ஜெயித்து விட்டோம் என்று பிசாசு சந்தோஷித்தது.
God says, all right, let's see what happens.
நடக்கட்டும், நாம் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று ஆண்டவர்
சொன்னார். And there in that prison,
அந்த சிறைச்சாலையிலே,
Paul starts writing.
பவுல் எழுத ஆரம்பிக்கிறார்.
A lot of these letters are written in prison.
இப்படிப்பட்ட நிருபங்கள் எல்லாம் சிறைச்சாலையில் தான் எழுதப்படுகிறது.
And what happens?
என்ன நடக்கிறது?
Through these writings, people are blessed and churches are established for 20 centuries.
20 நூற்றாண்டுகளாக அவர் எழுதின வசனங்கள் மூலமாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு சபைகள் ஸ்திரப்படுத்தப்படுகிறது, ஏற்படுத்தப்படுகிறது.
If the devil had known that, he would have never locked up the apostle Paul.
பிசாசுக்கு அது ஏற்கனவே தெரிந்திருந்தால் பவுலை சிறைச்சாலையில் அடைத்திருக்க மாட்டார்.
But the devil doesn't know the future.
ஆனால் பிசாசுக்கு எதிர்காலம் தெரியாது.
He never knew that in hindering Paul from preaching the gospel in one area, is going to result in the gospel being preached for 20 centuries through his writings.
ஒரு இடத்திலே பவுல் பிரசங்கம் பண்ணுவதை தடுத்து நிறுத்தும்போது 20 நூற்றாண்டுகளாக பல இடங்களிலே அவருடைய செய்தி கடந்து செல்லும் என்பதை சாத்தானுக்கு தெரியாது.
God makes a fool of Satan again and again.
மீண்டும் மீண்டுமாய் தேவன் சாத்தானை ஒரு முட்டாளாக்குகிறார்.
Turns the tables on Satan.
பந்தியை சாத்தான் பக்கமாய் திருப்பி விடுகிறார்.
So there is an example of how everything works for good.
ஆகவே இது எல்லா காரியங்களும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதனுடைய ஒரு நல்ல ஒரு மாதிரி.
Of course, Paul suffered a little being in that prison.
அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது பவுல் கஷ்டப்பட்டான்.
But if I knew that my writings would bless people for 20 centuries, I'd be willing to go through any suffering.
ஆனால் என்னுடைய எழுத்துக்கள் 20 நூற்றாண்டுகளாக அநேக ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்று நான் எனக்கு தெரிந்திருந்தால் நான் எவ்வளவு வேண்டுமான
பாடுபட்டிருந்தேன்.
பவுலுக்கு அது தெரியாது.
But God, who knew the future,
ஆனால் எதிர்காலத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர்,
He knew this something good is going to come out of this imprisonment.
இந்த சிறைச்சாலையில் அடைபட்டிருக்கிற நிமித்தமா ஏதோ ஒன்று நன்மை வரப்போகிறது என்று ஆண்டவர் தெரியும்.
Once we see these examples in scripture,
ஆகவே வேதத்தில் இப்படிப்பட்ட மாதிரிகளை நாம் பார்க்கும்பொழுது,
we can praise God for everything.
நாம் எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்க முடியும்.
See, it says here, because of my imprisonment, Philippians 1:14, many brothers have got far more courage to speak the word of God now.
பிலிப்பியர் 1:14 சொல்கிறார், அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடங்கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாக துணிந்திருக்கிறார்கள்.
They heard that Paul was imprisoned.
பவுல் சிறைச்சாலை அடைபட்டு விட்டார் என்று பார்க்கிறார்கள்.
Hey, look at this man. For the sake of the gospel, he is willing to go to prison.
இந்த மனிதனை பாருங்கள், சுவிசேஷத்திற்காக சிறைச்சாலைக்கும் போவதற்கு துணிந்திருக்கிறார்.
We have been sitting here with fear.
நாம் பயத்தில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்.
We are not going to sit anymore with fear.
நாம் இனிமேல் பயத்தில் உட்கார
போவதில்லை. We are going to go out and preach the gospel boldly.
நாம் துணிந்து சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்க போகிறோம்.
So that also was a good result that came out of this.
இந்த சிறைச்சாலையில் அடைபட்டது நிமித்தமாக இதுவும் நன்மையான ஒரு காரியம் நிகழ்ந்தது.
So God always makes many good things come out of what appears to be evil.
ஆகவே தீமையாய் தோன்றுகிற ஒரு காரியத்திலிருந்து பல நன்மைகள் வரும்படியாய் தேவன் கிரியை செய்கிறார்.
And that is why we can always give thanks.
ஆகவே தான் நாம் எப்பொழுதுமே கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியும்.
Faith brings praise.
விசுவாசம் துதியை கொண்டு வருகிறது.
Sometimes we don't see the end result.
சில சமயத்தில் முடிவு என்ன என்பதை நாம் பார்க்க முடியாமல்,
Paul never saw, definitely did not see how the letter to the Philippians would travel all over the world for 20 centuries.
Paul nichayamaga enna nadakkapogurathu endradhai paarkkadirundhan. Paulukku indha Philippians endra nirupamanadhu 20 nootrandugalaga ulagathin pala moolaigalukku sella pogurathu endradhai ariyadirundhan.
How millions and millions of people would take Bible studies in these four pages that he wrote for centuries.
எவ்வளவோ நூற்றாண்டுகளாக இந்த நான்கு பக்கங்களிலே கடிதம் எழுதினாரே பிலிப்பியர்களே, இதை வைத்து எவ்வளவோ வேத பாடங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அறியாதிருந்தான்.
He never knew that.
பவுலுக்கு அது தெரியாது.
God knew it.
தேவன் அதை அறிந்திருந்தார்.
And today when Paul sees from heaven the result of his imprisonment,
இன்றைக்கு அந்த கைதியாய் அடைக்கப்பட்டதன் விளைவை பரலோகத்திலிருந்து பவுல் பார்க்கும்போது,
surely he says it is absolutely right what God did.
தேவன் செய்தது கண்டிப்பாக சரிதான் என்று சொல்வார்.
But because he was a man of faith, He could say that while in the prison also.
I told you, the old covenant people
could thank God only after they saw the final
result. But in the new
covenant, we can thank God ahead of
time. Lord,
we thank
you.
Your way is absolutely perfect.
We
cannot understand it now.
But
we will know one
day.
This is a beautiful word that Jesus said to his disciples in John's Gospel chapter
13.
You know, they could not understand why Jesus was washing their
feet. So he gave an
answer to them.
Verse 7.
John
13:7.
What I am doing, you don't realize now, but you will understand
later on.
Now we can use that sentence for many things we face in
life. You know,
something you expected would happen.
It
did not happen. Listen to this
verse.
You don't understand this now, but you will understand it later on.
Or
something you hoped would happen and it did not happen.
Or something
you never thought it would happen.
Some
bad thing and it
happened. What it looks
like a bad thing.
Okay. Sorry.
We believe that God will make it work for your good.
Listen
to this word.
You
don't understand the reason for this now.
But you understand
hereafter.
That's
a wonderful verse for us to say to ourselves whenever we face some complicated
situation. So learn to give
thanks in everything.
Let's bow
our heads for a moment of prayer.
Lord, say that to
God.
Lord,
I want to give you thanks for
everything.
All things work for my good.
I believe
that.
Even
the things that don't appear to be for my good.
I want to thank
you with
all
my heart.
Even
things I can't see, why it's happening like that now?
I believe
it is for my good.
In
Jesus'
name.
God bless you.
தேவங்களை ஆசீர்வதிப்பாராக.